பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் செவடி செவிருக்காப்பு நல்வகையார் நமோ நாராயணாவென்று நாமும் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உனை பல்லாண்டு ஜெய் திருவேங்கடத்துறை கும்பமுனி பரம்பரை ஜெய் புண்ணிய பகுதிக்கும் சத்குரு மகா தேவதைகளுக்கு ஜெய் புண்ணிய பகுதிக்கும் புதுலோக தேவதைகளே பாட்டு வித்தால் ஆடுகின்றேன் பாட்டு வித்தால் பாடுகின்றேன் கூட்டுவித்தால் கூடுகின்றேன் குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன் உன்னேலன உறங்க வைத்தால் உறங்குகின்றேன் இச்சிறியனாலாவது என்னே எல்லாம் வல்ல சக்தி ஸ்ரீ யதிராஜநாதவல்லி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளின் திருவருளானையின்படி இச்சிறு கருவி திருவேங்கட மகாத்மியம் என்னும் முடிவில்லாத தலைப்பில் ஓரிரு வரிகளை எடுத்து பேச துவங்குகிறது அயக்ரீவனின் திருவருளான். திருவேங்கட மகாத்மியம் என்றாலே அது அற்புதம். ஏன் கேட்டால்னா திருவேங்கடம் என்ற ஒரு பெயரே அவ்வளவு ஒரு புனிதமான பெயர். அதோடு மட்டுமல்லாமல் திருவேங்கடத்தை பற்றி அகத்திய முனிவருக்கு அதி அற்புதமாக போதருக்கு விளக்குகிறார். எப்பொழுதுமே குரு சீட சம்பாவனையில் வருவதுதான் மிகச் சிறந்தது. நம்ம எல்லாத்துக்கும் வித்தக்காரா இருக்கிறான், கொம்பு சுத்த வித்தக்காரா இருக்கிறான், பானா சுத்த வித்தக்காரா இருக்கிறான். அதுபோல் அனைத்திற்கும் வித்தை வேண்டும். அதுபோல் கும்பமுனியா இருக்கின்ற அகத்திய மகாபிரபு தன்னுடைய சீடனாகிய போதருக்கு அறிவுரை கூறுகின்றார். என்ன, திருவேங்கடம் என்ற ஒரு பெயரை கேட்டாலே புண்ணியம் வர்றது எப்படின்னு சொல்றாங்க பாருங்க. பெரியவங்க தானாயாகி தன் பவித்திரனாயாகி ஊனாய் உயிராயாகி உடல் பெரு வெள்ளமாயாகி தேவனாயாகி அனைவருமாயாகி நின்றாலும் ஆன ஞான பொருளாயிருப்போன் போகனே திருவேங்கடத்தானுக்கு கோவிந்தா என்று ஒரு முறை சொன்னால் போதும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சுடலாம். இந்த வண்டியை வந்து தள்ளிட்டு கொண்டு வந்து நிறுத்தினாங்க. பொதுவாகவே வேங்கடத்தான் மதிவே சொல்றனோ அப்படின்னா அதுக்கு ஒரு மேடை தேவை. நான் மேடை தேவைன்ற நினைவில் இல்ல, இருந்தாலும் மேடை போடுவதால் பலன் ஒண்ணு உண்டு. ஏன்னா சின்ன பிள்ளைகளெல்லாம் நிறைய பேர் தள்ளினாங்க. இதுக்கு பலன் சொல்றாரு அகஸ்தியர், தானாய் ஒருவன் சிறுவனாயிருந்து ஓர் சுருண்டு விரலால் தள்ளினாலும் போது மேடை அமைக்க அவனுக்கு 10 நாள் உணவு கிடைக்கும் பாரேன் பாயாசத்துடன் என்ற. பாயாசம் போட்டு சாப்பாடு கிடைக்குமா, சுண்டு வரல கொஞ்சம் தள்ளினா. பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளினாங்க. இந்த மேடை அமைச்சவங்களுக்கு நிறைய புண்ணியம் உண்டு. ஒரு விரல வச்சுக்க 10 நாள் பாயாசம் சாப்பிடனா பாருங்க எப்படி இருக்கும். முழு முயற்சி செய்துதானே தன் ஆற்றால ஆகும் வண்ணம் அனைத்தும் உடல் வியர்வை நிலத்தில் நிலத்துல வியர்வை விழற மாதிரி தள்ளி இருந்தாக்கா என்றுமே உணவுக்கு அவனுக்கு பஞ்சம் வராது. பாரு, அந்த காலத்துல சாப்பாடு கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். அந்த உணவு முறையோட கிடைச்சா ரொம்ப நன்னா இருக்கும். எல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்துடுங்க, எல்லாருக்கும் தெரியும் நன்னா. ஏன்னா நின்னா ஒரு பலன் உண்டு. திருவேங்கட மகாத்மியத்தை நின்றுதான் கேட்கணும், அதுக்கு ஒரு பலன் உண்டு. உட்கார்ந்து கேட்டா இன்னொரு பலன். நின்று கேட்பவருக்கு போகர் சொல்றார், நின்று ஒருவர் திருவேங்கட மகாத்மியத்தை கேட்டீடு நினைவெல்லாம் அவன் பணத்திற்காக அலையான் பாருனர். பணத்தை தேடித்தான் நம்ம எல்லாம் அலைஞ்சுண்டே இருக்கோம். ஆனா பணத்துக்காக அலைய மாட்டோமா, நின்று கேட்டான். அமர்ந்து கேட்டால் குருவே, அமர்ந்து கேட்டாலும் பலம் உண்டு. அமர்ந்து கேட்டவருக்கு அப்போ ஆயுள் பூராவும் அன்னதானம் செய்த பெருமை வரும் பாரு. நீங்கெல்லாம் சோறு போட்ட பலன் ஒரு உட்கார்ந்து கேளுங்கோ ஈசன் அருளா. அதுபோல நின்னா ஒரு பலன், உட்கார்ந்தா ஒரு பலன். அதுபோல் ஈசன் அருளால் அற்புதமான பலன்களை திருவேங்கடத்தான் தருகின்றார். திருவேங்கடத்தான் திருவருள் மகிமையே இவ்வளவு பெருமையை தருகிறது என்றால் திருவேங்கடத்தான் மகிமை என்ன என்று பாருங்கள். இதைத்தான் அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை அமரர்க்கு அமுது இந்த ஆயர் கொழுந்தை அமர வழும்ப துழாவி என் ஆவி அமர தழுவிற்று இனி அகலுமோ என்றார். ஆண்டவனை எவன் ஒருவன் நம்புகின்றானோ, எவன் ஒருவன் வணங்குகின்றானோ, எவன் ஆண்டவனுக்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தானம் பண்ணுகின்றானோ, அனைத்து பெயருக்கும் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுகின்றான். எவ்வெண்ணம் பண்ணுகின்றார்? அமருக்கு அமுது ஈந்த ஆயர் கொழுந்தை என்று சொன்னார்கள். அமரருக்கு அமுது ஈந்த ஆயர் கொழுந்து, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், அமுதம் கொடுத்த கதை. ஆனா அமுதம் கொடுத்ததனுடைய தன்மைகள் எப்படின்னு கேட்டால்னா, ஈசன் அருளால் திருவலம் வலம் வந்து வணங்குவோர் கோவிலை எப்படி தரிசனம் பண்ணும் இருக்கு. பெருமாள் கோயில் தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம். சிவன் கோயில் தரிசனம் பண்றது ஒரு முறை உண்டு, பெருமாள் கோயில் தரிசனம் பண்றதுக்கு ஒரு முறை உண்டு. பெருமாளை தரிசனம் பண்ணனா பெரிய திருவடியை முதல்ல தரிசிக்கணும். பெரிய திருவடி இங்க உட்கார்ந்துருக்காரு. பெரிய திருவடியை வணங்கித்தான் உள்ளே செல்லணும்னு பெரியவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. பெருந்திருவடி தானே யாரும் வணங்கிய பின் செல்வரே தானே. பொன்னான திரு வேங்கடத்தான் திருவருளை கண்ணார கண்ட பலன் கிட்டுமேனார் அகத்தியர். அதுபோல பெரிய திருவடியை வணங்கி சென்றால்தான் பெருமாளின் பூரண அனுகிரகத்தை என்றும் கிட்டலாம். ஏன் பெருமாளின் பூரண அனுகிரகத்தை கட்டணும்னாக்கா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை. அருள் இல்லாட்டா நம்ம மேல் பயணம் பண்றச்ச வழி கிடையாது. ஆனா பொருள் இல்லா போனா பூலோகத்தில் இடம் கிடையாது. ஆனா பொருளுக்காக நாம் இரவும் பகலும் பாடுபடுகின்றோம். பெருமாள் கோயில ஒரு விசேஷம், பிரசாதம் கிடைக்கும். சிவன் கோயில திருநீர் தான் கிடைக்கும். பெருமாள் கோயில பிரசாதம் கிடைக்கும்னா கூட்டம் நிறைய வரும். அதோடு மட்டுமல்லாமல் பிரசாதங்கள் என்றார், பல வகையான சாதங்களை தருகின்ற இடம் பெருமாள் கோயில். சித்திரான்னங்கள்லாம் நிறைய கிட்டும். அதுபோல நினைக்காம பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிட்டணும்னு நினைச்சுதான் வரணும். அது மிக முக்கியம். அதோடு மட்டும் சில பேர் நினைப்பா ஒரு குறிப்பிட்ட நாள்லதான் கோயிலுக்கு போகலாம்னு நினைப்பா. அம்மா நினைக்காதீங்க, கும்பாபிஷேகத்துக்கு மட்டும்தான் இவ்வளவு கூட்டம் வரணும்ன்றதுல இந்த இடத்துல நிறைய நாள் தினம் வந்துண்டே இருக்கலாம். இருந்தாலும் கும்பாபிஷேகத்தன்று இறைவனை பார்க்கல ஒரு விசேஷம் உண்டு. அது என்ன விசேஷம்னு போகர் கேட்கிறார். தானா இருந்து தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே நீங்க அது எனக்கு அளித்த திருவேங்கடவா, உன் கும்பாபிடேக காலத்தில் உனை வளம் வந்து வணங்குவோருக்கு யாது பலன் அழிப்பாய், என்ன பலன் தருவேன். கும்பாபிஷேகத்துல சாமியை பாக்குற முறைகள்னு ஒண்ணு வச்சிருக்காங்கல்லாம் பெரியவாங்கலாம். கும்பாபிஷேகத்துல யார் ஒருவர் கும்பத்தை தரிசனம் பண்ணும், அது போல சத்யநாராயண விரதம் ஒரு விரதம் இருக்கு. அத வந்து முக்கியமா நிறைய பேர் செய்யறாங்க. அதுல எவ்வளவு பேர் செய்யறாங்கன்றது தெரியாது. சில குறிப்பிட்ட ஆகம சாஸ்திரங்களை தெரிஞ்சவர்கள் மட்டும் செய்யறாங்க. அதுபோல அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தா 100 சத்யநாராயண பூஜை செய்தனுடைய பலன் கிடைக்கும். ஒரு பலன் ரெண்டு பலன் இல்ல, 100 பலன். அதோடு மட்டுமல்லாமல் கும்பாபிஷேகம் செய்வதற்கு ஆவண செய்தல், கும்பாபிஷேகம் செய்யணும்னு நினைச்சு ஒரு 4 பேரை சந்திச்சு பேசினாவே பெரும் பலன் கிட்டுகின்றது. அது போல கும்பாபிஷேகம் சில பேர் பொருள் உதவி கொடுத்திருப்பா, சில பேருக்கு உடல் உதவி கொடுத்திருப்பாங்க, சில பேர் மாலையாவோ, சில பேர் ஆபரணங்களாகவோ, சில பேர் அரிசியாவோ, பல விதங்களாய் கொடுத்திருப்பார்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒரு அற்புத பலன்கள் நிச்சயம் உண்டு. ஏன் அற்புத பலன்கள் நிச்சயம் உண்டுன்னு சொல்றேன்னு கேட்டேன்னா, அந்த அற்புத பலன்களையும் தெரிஞ்சுடணும். கும்பாபிஷேகத்திற்கு யார் ஒருவர் பூமாலை கொடுத்தாரோ, கும்பாபிஷேகத்துக்கு பூமாலை கொடுக்கணும். கொண்டவர் அப்பா அன்னவர் இல்லம் என்றும் பூவும் ஒட்டுமுடன் வாழும் பாரு. வைகுந்தம் சென்றிடில் அன்னவருக்கு கந்தர்வர் பூப்பாடல் பூப்பந்தல் இட்டே வரவேற்பு அளிப்பர் வார் என்ன. பூமாலை கொடுத்தா என்ன பலன் சரியா? என்னால பூமாலைதான் கொடுக்க முடியல, ஒரு 10 காசு கொடுத்தேன். பொருள் அது கொடுத்தார், என்ன பொருள்? அகத்தியர் காலத்துல வராகத்தை பத்தி சொல்லுகின்ற, வராகனை பத்தி. ஆனா இந்த காலத்துல வந்து காசு பணம்ன்ற ஒரு ரூபா நோட்டு கணக்குல வந்து விட்டு, அது போல காசு சிறிது காசு கொடுத்தாலும், சிறிது காசு கொடுத்தாலும் சிரித்த மனமு வந்து அளிப்பவர் வாரே. சித்தம் ஆசியால் என்றும் சிவலோகத்தை கடந்து சென்றிடு வைகுந்தமும் காணலாம் வாரேன். சிவலோகத்து வழியா தாண்டி போய் வைகுந்தத்தை பார்க்கணுமா, அவ்வளவு ஒரு திவ்ய கஷேத்திரம் வைகுந்தம். அதுபோல் சிறிது காசு கொடுத்தாலும் அவ்வளவு பலன் உண்டு. அதோடு மட்டுமல்ல, ஓர் இனத்தவர் தன் கடவுள் இல்லை என்று வேறோர் இனத்தவர் உடல் உழைப்பு அளித்திடு. உடல் உழைப்பு கோவிலுக்குன்னு கொடுக்கணும், ஒரு பொதுப்பணின்னு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்து யார் இருந்தாலும் புண்ணிய சீலனாய் பெரும்பல்லக்கில் ஏறி சிவலோகம் போக வழியில் வைகுந்தம் தரிப்பாரே பாருன்னு. சிவலோகம் போற வழியில வைகுந்தம் தரிசிப்பாளாம். அதுபோல் எம்பெருமான் திருவருளால் திருவேங்கடத்தானின் திருவருள் இத்தகைய அருளை தருகின்றது கும்பாபிஷேகம் பண்ணவாளுக்கெல்லாம். இந்த கும்பத்தினுடைய பலன் அதோடு மட்டுமல்லாமல் இந்த இடத்துல சில காரணங்கள் உண்டு. ஏன்னா வடமொழியில இந்த இடத்துக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா சந்தான மங்களம் என்று இந்த இடத்துக்கு பேராம். வடமொழியில இதை பத்தி பிரமாதமா சொல்றான் சந்தான மங்களம். இந்த இடத்துல இன்னொரு ஒரு பெயரையும் பெரியவங்க சொல்லிருக்காங்க நியாய பரிபாலன பேட்டை என்று. இது இடம் அவ்வளவு ஒரு சிறந்த இடம். இந்த ஊர்ல இருக்கவாளுக்கு தெரியுதோ தெரியலோ நாங்க படிச்சு வச்சிருக்கோம் சாசனங்கள் இருக்கு. நியாய பரிபாலன பேட்டையாம் இந்த இடம். நியாய பரிபாலன பேட்டையில் யார் ஒருவர் வாசம் செய்கின்றார்களோ அவர்கள் வாசமலர் தூவி வானளாவி எழும்பி வீசுமலருடன் கந்தம் சமர்ப்பித்து என்றும் சிறந்த பலனுடன் சேர்ந்து வாழவே சந்தான மங்கள ஊரில் வசிப்போர் பார் என்ன. சந்தான மங்களம் இந்த ஊருக்கு பேரா. இந்த பெருமாளுக்கு இன்னொரு விசேஷம் என்ன உண்டுன்னு கேட்டால்னா என்ன புதுசா எழுமின பெருமாளாச்சே எப்படி இவர் சொல்றாருன்னு. இது புதுசா எழுமின பெருமாள் அல்ல இவர். இவருடைய காலத்து ரகசியங்கள் கோச்சங்க சோழ நாயனார் காலத்தில் இருந்தது. இவரை பற்றி ரகசியங்கள் இருக்கு. கோச்சங்க சோழன் கட்டிய கோவில்களில் இது ஒரு முக்கியமான கோவில்களை சேர்ந்தது. ஆகையால் இன்று நேற்று வந்த கோவில் என்று எண்ணிவிட வேண்டாம். இப்பதான் புதுசா கும்பாபிஷேகம் பண்றோம் ஆனால் இப்பதான் புதுசா வந்ததுன்னு நினைச்சிடாதீங்க. இது ஆதி காலத்திலிருந்து வந்த கோவில் இது. அது போல மங்களம் என்பது நன்மக்கட்பேறு என்றார்கள். மக்கட்பேறு அளிக்கின்ற ஒரு கேசவ பெருமாளா இருப்பதால் இது மகப்பேறு என்ற பெயரையும் பூண்டு வந்திருக்கிறது. ஆகையால் திருவேங்கடத்தான் திருவருளால் மகப்பேறு அளிக்கும் திருவூர். இந்த காலத்துல ஃபேமிலி பிளானிங் பண்ண சொல்றாங்க ஆனா இது மகப்பேறு அளிக்கின்ற ஊராம். ஆனால் இது என்ன மகப்பேறு? ஆயிரம் பிள்ளைகள் பிறந்துள்ளா கட்டிண்டே இருக்கும் ஆனா ஒரு பிள்ளைனாலும் ஞானியா பிறக்கணும். ஒப்புடன் முகமலர்ந்து அனைத்தும் மல்லியிட்டாலும் இருப்பதை பறித்து செல்லும் மகவு எனக்கு வேண்டாம். உத்தமமா இருந்து ஓர் முறை நாராயணா என்று ஓதுகின்ற ஓர் பிறவி பிள்ளை இருந்தால் போதும் பார் அப்படின்னு போதற்கு அகச்சியர் சொல்ற. அது போல உத்தமி பிறவி இந்த நாராயணன் அருளோடு கூட்டி இங்கு பிறக்கின்ற பிறவிகள். அதுபோல் உத்தம மகப்பேறு என்ற இடத்தில் இருப்பதால் இங்கு திருவேங்கட மக்களின் மகாத்மியம் பேசுவதே மிக விசேஷம். இந்த இடத்துல பேசுறதுக்கும் ஒரு குடுத்தனை வச்சிருக்கணும். அதே நேரத்துல கேக்குறவாளும் ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும். அதனால பெரியவங்க எல்லாம் நினைச்சிடுவாங்க என்னமோ நம்மளால முடிஞ்சதை செய்தோம் அப்படின்னு. அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். ஆகு நாள் தொட்டு ஆலயம் ஒருவர் நிர்மாணிப்பவர் பாரு. எண்ணிலை பிறவி எடுத்திருந்தாலும் ஏழு மலையான் திருவருளை கண்டவர் பாரு. அவர் தன்னொளி நிறைபவரே என்றும் நிறைபவர் என்றார். இதைத்தான் கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோர் தன்னார் வேங்கட விண்ணோர் வெப்பானே என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். அனைவரும் பாத தரிசனம் என்பது மிக முக்கியமான நிலை. திருவேங்கடவனின் பாத தரிசனம் தான் திருவருளை கூட்டும். மற்ற பாத தரிசனங்கள் அனைத்தும் செய்யும். மாதா பிதா குரு தெய்வம் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். மாதாவை வணங்கு பிதாவை வணங்கு அதோடு மட்டுமல்லாமல் குருவையும் வணங்கு என்று சொன்னார்கள். தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அதுபோல குரு பக்தி வளரணும் அப்படி என்றால் திருவேங்கடத்தானால் பூரணமாய் அளிக்க முடியும். இந்த குரு பக்தி பூரணமாய் கிட்டுவதற்கு காரணம் திருவேங்கடத்தானின் திருவருளே பூரண காரணம். புரிந்து மலரிட்டு புண்டரீக பாதம் பரிந்து படுகாடு நிற்ப தெரிந்தெங்கும் தானோங்கி நிற்கின்றான் தன்னருவி வேங்கடமே வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு என்றார்கள். அனைவர்களுக்கும் உயர்ந்த பீடமாய் தானாய் அனைவருக்கும் தெரிகின்ற பீடமாய் இருக்கின்ற ஒரே வைப்பு திருவேங்கடத்தானின் திருவைப்பு ஆகும். அதுபோல் புரிந்து மலரிட்டு புண்டரீக பாதம் பரிந்து படுகாடு நிற்ப தெரிந்தெங்கும் தானோங்கி நிற்கின்றான் தன்னருவி வேங்கடமே வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு என்றார்கள். மலைகள் பல மலைகள் உண்டு. அடியேன் பல மலைகள் போயிட்டு வந்துவிட்டேன். கன்னியாகுமரியிலிருந்து இமயமலையில இருக்க அமர்நாத் வரைக்கும் போய் வந்தாச்சு. கைலாயம் வரைக்கும் போய் வந்தாச்சு எம்பெருமான் திருவருளா. அனைத்து மலைகளுக்கும் உத்தம மலையாயிருக்கின்ற ஒரே மலை திரு என்ற அடைமொழியுடன் கூறும் இடம் திருவேங்கட மலை திருப்பதி ஒன்றுதான். அந்த திருப்பதி ஒன்றைத்தான் திருமலை என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். ஏனெனில் திருவேங்கடத்தானை தினம் ஒரு முறை தரிசித்திடில் திருவருள் பூண்டு தினம் தினம் வணங்குவோர்க்கு திருவருள் பூண்டு தினம் தினம் வணங்குவோர்க்கு பெரும்பொருள் அளித்து என்றும் பெருமானாக்கிடுவான்பாரு என்றுமே பெருமானாய் ஆக்கிடுவானா? யார் ஒருவர் திருவேங்கடத்தானே வரங்குதா? ஆனால் சில பேர் நினைச்சிடுவா தமாஷு கூட கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை கேலி பண்றது கூட கோவிந்தான்னுவாங்க. கேலி பண்ண கோவிந்தான்னு சொன்னா ஒரு பலன் உண்டு, உண்மையிலேயே கோவிந்தான்னா ஒரு பலன் உண்டு. கேலி பண்ண கோவிந்தான்னு சொன்னா என்ன பலன் அகஸ்தியர் சொல்றாரு, அதையும் தெரிஞ்சுங்க. ஏன்னா ரொம்ப பேர் கேலி பண்றதுக்கு கோவிந்தான்னு போயிட்டான்டான்னு அதுக்கு அர்த்தம் இருக்கு. கேலி பண்ண கோவிந்தான்னு சொல்றத பத்தி போதர் கேட்கிறார், தான் ஒரு பொருளாயாகி குரு தேவா பிறர் மகிழவே இன்னவன் சிரித்திடவே கோவிந்தா என்று கூறிடில் பலன் யாது? கேலி பண்றதுக்கு கோவிந்தான்னா பலன் சொல்றார் அகஸ்தியர். அன்னவன் அப்பா திருநாள் ஓதுவாராய் கேலி பண்ணவே யார் ஒருவர் கோவிந்தன் நாமத்தை பயன்படுத்துகின்றாரோ அன்னவர் இரண்டு நாள் பட்டினியாய் இருப்பார்பாரேன் ஓர் முறை கூறினே என்றார். ஒரு முறை சொன்னா ரெண்டு நாள் பட்டினி வந்து சேர்ந்துருமா? வாழ்க்கையில பணம் இருக்கும், சில நேரத்துல போற இடத்துல சாப்பாடு கிடைக்காது, ஹோட்டல் இருக்காது. அதுபோல உத்தமமாய் போகும் முன்னே யாரவர் உள்ளம் உணர்ந்து கோவிந்தா என்று ஒரு முறை கூறிடிலே வைகுந்தம் திறந்து வாசலுடன் வணங்கி நிற்பதும் உண்மையா ஒரு முறை கோவிந்தான்னா போதும் வைகுந்த வாசல் நிச்சயம். என்ன விளையாட்டா சொல்றேன் நினைச்சுக்காதீங்க, வயசானவங்க தான் கதா காட்சியம் பண்றாங்க, நாங்கெல்லாம் கருப்பு தலை சின்ன பசங்க. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னேறணும் எங்களுடைய பெரியவங்க கிட்ட, ஏன்னா கோவிந்தா நாமத்துடைய பலன் எங்களுக்கு தெரியும். அது போல இளைஞர்கள் தேவை, இளைஞர்கள் தான் நாட்டில் சீர்திருத்தம் பண்றாங்க, இதை நான் சொல்லல பெரியவங்க சொல்றாங்க. அதுபோல் கோவிந்தா என நாமம் கூறுவோர் அனைவருக்கும் திருவேங்கடத்தான் திருவருள் பூண்டே என்றும் திருவருளால் வாழ்ந்துடுவர் ஓர் முறை கோவிந்தா என்று அழைக்கிடலே என்ற ஒரு முறை கோவிந்தான்னு சொல்லுங்க. காலையில எழுந்திருக்கும் போது என்ன சொல்லி எழுந்திருக்கணும்ன்றாங்க? பெருமாள் பக்தராய் இருந்தால் பத்தாது, சொல்ல வேண்டிய முறைகள் எல்லாம் இருக்குது. காலையில எழுந்திருக்கும் போது ஹரி ஹரின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கணும், வேற எதையும் சொல்லிட்டு எழுந்திருக்கப்படாது. ஹரி ஹரின்னு சொல்லி எழுந்திருந்தாள்னா ஆனந்தமாய் இவன் வாழ் அற்புதமாயப்பா, நீரில் ஓடிய ஓடம்போல் ஓடாது நின்று நிலைத்து நிற்கும் பெருவாழ்வு பெற்றிடுவான்பார் யார் ஒருவர் ஹரி ஹரி என ஓதிய எழுந்திருப்பர் காலையில். என்ன காலையில எழுந்திருக்கும் போது ஹரி ஹரின்னு சொல்லி எழுந்திருக்கணும். அதோடு மட்டுமல்லாமல் சாப்பிடுறச்ச சாப்பிடும் போது கோவிந்தா கோவிந்தா என கூறியே உணவு வருந்தி அவ்வுணவு உத்தமமாய் உடல் உஜிரத்துடன் கலந்திடும் பாருங்க. சாப்பிடுற சாப்பாடு உடம்புல சில பேருக்கு ஒட்டாது, ஆனா ஒட்டணும்னா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி சாப்பிடணும். வெளியே செஞ்சிடில் வெளியே புரட்டு போற நிச்சயம் கிடையாது திரும்பி வர்றது. வெளியே செஞ்சிடில் கேசவா கேசவா என்று யார் ஒருவர் ஓதுகின்றாரோ அன்னவருக்கு ஆபத்து வந்திடாது பார் என்றார். வெளியில போறச்ச நம்ம கேசவ நாமத்தை சொல்லிண்டே போகணும். திரும்பவும் படுக்கும் போது மாதவா மாதவா என்று ஓதுவார்க்கு துஸ்வப்பனம் வந்திடாமல் உறங்குவார் பாருங்க. கெட்ட கனவுகள் வராம தூங்கணும்னா மாதவா மாதவான்னு சொல்லணும். கஷ்டமான வார்த்தை எதுவும் சொல்லல, மந்திரம் சொல்லல. ஹதம் ப்ரம் லாதா ததம் பாலகம் ஹம் ப்ரம் 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 பட். இந்த மந்திரத்தை சொன்னா கெட்ட கனவு வராது, இது சொல்லுவீங்களா? கஷ்டம். அடியன் 12 வருஷம் கத்துக்கிட்டேன் இதை முறையோட சொல்றது. மாதவா மாதவான்னு எவ்வளவு சுலபமா இருக்கு, அது சொல்றது கஷ்டமா? தைரியமா சொல்லுங்க. படுக்கும் போவது துஸ்வப்னம் வரா, கெட்ட சொப்பனங்கள் வராது. இதுபோல் ஒவ்வொரு நாமத்திலும் ஒவ்வொரு மகிமைகள் உண்டு. அதுபோல் திருவேங்கடத்தானை வணங்குவதால் என்ன மகிமை, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவனுடைய மகாத்மியம் வேங்கடத்தானை யார் ஒருவர் வணங்கி சிறந்தாழ்த்தி வணங்கு வல்லார் வணங்குவதற்கு வல்லுநர் யார் இருக்கின்றாரோ திருவேங்கடத்தானே. அன்னவர் சிரம் அத்தனையுமே சீர்தூக்கி வணங்கும் பூமாலையிட்டு என்றும் புண்டரீகனாய் வாழ்த்து வருவாரே. பூமாலையிட்டு புண்டரீகனாய் வாழ்த்துவார்களாம், புண்டரீகனுக்கு அவ்வளவு பெருமை உண்டு. ஆகையினால திருவேங்கடவா திருவேங்கடவான்னு சொல்லணும். அதுக்கடுத்து சின்ன பசங்க சில பேர் படிக்கவே மாட்டான், படிக்கிறது என்றது ரொம்ப முக்கியம். படிப்பு இல்லாமல் அந்த காலத்துல ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா தான் முதியோர் கல்வி கூட ஏற்படுத்திருக்கிறாங்க டிவியில. ஆனா இளமையில படிக்கணும், படிப்பு வராதவன் என்ன பண்றது? காலையில் எழுந்தவுடன், இது அகச்சியர் சொல்றாரு, அவர் தான் நமக்கு எல்லாம் வாக்கு சுத்தம் சொல்ற சொல்லின் செல்வர். காலையில் எழுந்தவுடன் திருவிள்ளைகள் அனைவருமே திரு வேங்கடாவா திரு வேங்கடாவா என்று யார் ஒருவர் ஏழு முறை கூறுகின்றாரோ அவருக்கு வீணை கொடி உடையாள் வந்து பேசுவார் என்றார். வீணை குறித்தவள் சரஸ்வதி, சரஸ்வதி நாட்கள விளையாடுமா? அதனால காலையில திருவேங்கடவான்னு சொல்லணும், புசகத்தை தடக்கரைச்ச இதை ஞாபகம் வச்சுடுங்க. அதுபோல் ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு பலன் உண்டு. நமக்கு எல்லாம் ராட்டு நாட்டு கேட்டுன்னு பேர் இல்ல, பாண்டுரங்கன் பேர் வச்சிருப்பான், பாண்டேன்னு கூப்பிடுவான். பாண்டேன்னு கூப்பிடாதீங்க, சாபம் உண்டு. அதுபோல் பாண்டுரங்கானா பாண்டுரங்கான்னு கூப்பிடு, அல்லது ரங்கநாதா என்றாவது கூப்பிடுங்க, துண்டு பண்ணாதீங்க பேரை. கோபாலகிருஷ்ணன் இருப்பான், கோபி கோபின்னு சுண்ணா மாட்டிக்கிற கோபி யாரு? அதுபோல கோபின்னு கூப்பிடாதீங்க, கிருஷ்ணான்னு கூப்பிடுங்க, அல்லது கோபாலகிருஷ்ணனாக கூப்பிடுங்க. அதோடு மட்டுமல்லாமல் திருவேங்கடத்தூரை திருவேங்கடத்தானை யார் ஒருவர் வெங்கடவா ஏழுமலையானே என்று நினைப்போர் அனைத்து உத்தம வார்த்தைகள் கிட்டும்பாரேன் என்றார். அதுபோல் ஒரு இடத்தில் ஒரு தன்மையை யார் ஒருவர் நிசப்தமாய் ஆக்குகின்ற நிலைமை ஈசன் அருள் பூண்டவர்க்குத்தான் முடியும். ஏன் கேட்டேன்னா, கும்பாபிஷேகம் வந்த பலனை தெரிஞ்சுக்க வந்திருக்கிறீங்க. கோஷம் விட்டால் கும்பாபிஷேக பலன் தெரியுமா? குறை வந்து விடும். ஆகையால் இவ்வளவு நிசப்தம் வர்றதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துன்னு விட்டேன். அதை பார்த்தாலும் இனிமேல் தான் திருவேங்கடம் மகிமையே ஆரம்பிக்க போறேன். எம்பெருமான் திருவருளால் அனைத்து உலகங்களுக்கும் அருட்பெரும் ஜோதியா இருப்பவர் திருவேங்கடத்தான் ஒருவர் தான். திருவேங்கடத்தானுக்கு மிஞ்சிற தெய்வம் எங்கேயுமே கிடையாது. இதை நன்னா தெரிஞ்சுடலாம். ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஜோதி மார்க்கத்தை வணங்குவது உண்டு. சில பேர் சாமியை உருவத்துல வணங்க மாட்டேன்னு சொல்லுவான், சில பேர் அருவமா தான் வணங்க வேணுவான். இந்த மாதிரி எப்படி வணங்கினாலும் சரி, அருவமாவும் உருவமாவும் ஆண்டவன் எல்லாமாவும் இருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் பொதுவாக சில பேர் ஜோதியை தான் வணங்குவேன், உருவம் இல்லாத ஒரு பொருள், அந்த ஒரு தத்துவத்தை தான். அதனால ஜோதி மார்க்கம் மிக சிறந்த மார்க்கம். இந்த ராமலிங்கம் எல்லாம் ரொம்ப பிரமாதமா பாடியிருக்க அருட்பெருஞ்சோதியை பற்றி. ஆனா கலியில் கண் கண்ட தெய்வம் என்றால் திருவேங்கடத்தான் ஒருவன் தான், அவன்தான் அருட்பெருஞ்சோதி. நான் சொல்ல, ஜோதியாகி எல்லா உலகும் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் அளவாகுமோ? வேதியர் முழுவேத தமுதத்தை கீழில் சீர் திருவேங்கடத்தானையே என்று சடகோபன் சொல்றார். நான் சொல்ல, சடகோப சுவாமிகள் சொல்லுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் சில பேர்லாம் திருப்பதி போவா மொட்டை அடிச்சனு ஒரு கேப் எடுத்து மாட்டிடுவான். அந்த மாதிரி கேப்பு போடப்படாது. ஏன் கேளுங்க, தலையில வந்து கேப்பே போடக்கூடாது. முடி இருக்க போதே கேப்பு போடுறாங்க, மொட்டை அடிச்சா கேப்பு போடலாம் போடக்கூடாது. ஏன் என்று அதுக்கு அர்த்தம் இருக்கு. எல்லாம் பெரியவங்க அர்த்தத்தோட செய்திருக்காங்க, நமக்கு சொல்லி தரத்துக்கு தான் ஆள் இல்ல, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் என்ன நினைச்சுப்பான், வெயில் அடிக்குது தலைவலிக்குன்னு நினைப்பான். சில பேர் நம்ம அழக பார்த்து சிரிச்சிட போறாங்கன்னு நினைப்பான். சில பேர் மண்டையுடைய ஷேப்பை பார்த்து ரசிக்க போறாங்கன்னு நினைப்பான். அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா வெக்கத்தை விடணும், ஆண்டவன் முன்னால வெக்கத்தை விடணும்ன்றதுக்காக தான். எப்படி பாஞ்சாலியை துயில் உறும் போது தன்னாடை பற்றிய தன்னை அடக்கி நின்றாள், எம்பெருவான் கிருட்டியன் அருள் செய்யவில்லை, தன்னை மறந்து கைதூக்கி கோவிந்தா என்றாள், ஆடை வந்தது. அதுபோல வெக்கத்தை விடுறதுக்காக தான் ஆண்டவன் என்ன சொல்றான், தொப்பிய எடுங்கிறான். வெயில் படுறதுக்காக இல்ல, தொப்பிய போட்டா ஒரு பலனு எடுத்தா ஒரு பலனு. இது கலியுக வெங்கடாஜலபதி சொல்றாங்க இதை பத்தி. இது அகச்சியர் எழுதுகிறார், கொண்டவன் நிழல் வந்திடவே, கொண்டவன் நிழல் வந்திடவே தன் தலையின் பார் ஒரு தடுப்பு போட்டு மறைச்சிடுவான். கேப்ப தடுப்புன்றார் அவர். அன்னவருக்கு வந்தவர் ஈசன் அருளால் அப்பா அருளாசி கொடுக்கும் போது இத்தடுப்பு மறைத்து விடுமே. கோயிலுக்கு வரும்போது தடுப்பை எடுத்துடணும், இல்ல அப்பனா புண்ணியம் கிடைக்கிற புண்ணியம் போயிடும். ஆகையினால தடுப்பு போடப்படாது. சரி, தடுப்பு போட்டா ஒரு பலன் ஒண்ணு இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில சின்ன பசங்களுடைய கேள்விய, இது போட்டா என்ன தப்பு? அதான் முதல்ல கேட்பான். போட்டா என்ன தப்பு? போடாதடா ராஜா, புண்ணியம் வர பெரியவங்க பண்ற ஆசீர்வாதம் வராம போயிடும். இல்ல நான் போடுவேன், இன்னும் அதுக்கு பலன் சொல்லு. என்ன இது ரெவல்யூஷனரி உலகம். இது போட்டா ஒரு பலன் இருக்குது. அண்ணவரே அப்பா அவனை மனக்கும் மனைவி வந்துடுவாள், உத்தமியாய் கிட்டுவது அரிது பாருன்னார். நல்ல மனைவி வரணும், அது முக்கியம். லைஃப் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் வைஃப். மனைவி கையில தான் அனைத்து இருக்குது. ஆகையினால உத்தமியா வரணும்னா எம்பெருமான் முன்னால தொட்டி போடப்படாது. ஆகையினால இந்த மாதிரி நடக்குதா நடக்கலையா பாக்கலாமான்னு இருக்கிறாங்க சில பேர், என்ன கேட்டாங்க. ஆனா நடக்குதா நடக்கலையான்றது பெரியவங்க நிதானமா. கடவுள் எப்பவுமே உடனே வேலை செய்யாது, நிதானமா செய்யும். ஏன்னா கடவுள் அப்பப்ப தண்டிச்சாருன்னா என்ன ஆகுறது, நம்ம தப்பே செய்ய முடியாது. போடும்போதெல்லாம் டொம்பு டொம்புனு ஊந்துகிட்டு இருக்கோம் மண்டையில. இத நான் சொல்லல, அகச்சியர் சொல்றாரு. அக்கணமே ஈசன் தண்டித்திடில் அவன் உத்தமனா இருந்திடுவான். எங்கே பூமியில் வாழ்க்கை, வைகுந்த வாழ்க்கை தானே. ஆகினால கொஞ்சம் கொஞ்சமா தான் கடவுள் தண்டிக்கும், தெய்வம் நின்று செய்யும். மரத்தை இன்று கொன்றால் தெய்வம் நின்று கொள்ளும். அதுபோல் எம்பெருமான் திருவேங்கடத்துல மெஜாரிட்டி ஆஃப் சேல்ஸ் தொப்பி தான், அதுல வெரைட்டி வெரைட்டி தொப்பி. அதுபோல தொப்பி அணியாதீங்க, ஆண்டவன் ஆசீர்வாதம் தலையில வேணும். ஆகையினால் உயிரை காத்தவர் அப்பா அவருக்கு கேசம் அளித்தான் பாரு. கேசம் அளித்து ஈசன் ஆசி பெறவே கேசவா கேசவா என்று நினைவு கூறவே கேசம் எடுக்கும் பணி நமக்கு வந்தது பாரு. சாமிக்கு ஏன் முடி கொடுக்கிற பண்பாடு வந்ததுன்றத பத்தி வளர்க்கிறார். அந்த கேசவனுடைய அனுக்கிரகம் நமக்கு வரணும். ஆண்டவனே கேசவா கேசவா என ஓகவே கேசம் அளித்தனர் பாரு. சாமிக்கு எதுக்கு முடி கொடுக்கறான்னு அர்த்தம் இருக்குது, சும்மா விளையாட்டு இல்ல. ஆகையினால இறைவனுக்கு முடி கொடுப்பது எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஆகையினால கேசத்தை கொடுத்தால் கேசவன் நினைவு என்றும் உனக்கு இருக்கட்டும் என்பதை காட்டுவதற்காகவே இறைவனுக்கு மொட்டை போடுற, அதை தெரிஞ்சுக்கணும். அதோடு மட்டுமல்லாமல் திருவேங்கடத்தானின் திருவர் ஜோதியாய் நின்று நிற்கின்ற எம்பெருமான் ஜோகிங்களுக்கு ஜோதி போகின்ற வழி கபாலம். ஆகையினால்தான் திருப்பதியில மொட்டை அடிச்சா என்ன அர்த்தம்னா, கபாலத்து வழியா பிராணம் போனா திருப்பி பிறக்கிறது கிடையாது. அதனாலதான் கேசத்தையும் கொடுக்கிறோம் பெருமாளுக்கு. ஏன்னா கபால வழியா பிராணம் போகணும்னு, ஒன்பது ஓட்ட வழியா பிராணம் போனா நிச்சயம் பிறவி பூலோகத்துல உண்டு. அதனால கபாலம் உச்சி மீது தான் உயர்ந்த ஜோதி, கண்டவன் கேசத்தை களைந்து சென்றிடில் அவனுக்கு மீண்டும் புவியில் பிறவி கிடையாது பார்போகா என்றார். பூலோகத்துல பிறக்கப்படாதுன்னா கபாலத்து வழியா ஆவி போகணும். ஆகினால்தான் கேசவனை நினைக்கிடவே கேசம் அளித்து எம்பெருமானே வேங்கடாவா எனக்கு ஆவியும் கேசமற்ற நிலையிலே வெளி செல்ல அருள்வாளிப்பா என்கிறார். அதனால்தான் திருப்பதி வெங்கடாஜலத்துக்கு மொட்டை அடிக்கிற பலன் உண்டு. அதனால மொட்டை அடிக்கிறத விளையாட்டா நினைச்சுக்காதீங்க, தமாஷுக்கு இல்ல. அதுபோல் சோதியாகி எல்லா உலகும் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் அளவாகுமோ என்றார். அனைத்திற்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா இருப்பவன் திருவேங்கடத்தான் ஒருவன் தான். அந்த திருவேங்கடத்தானுக்கு நிகர் யாரும் கிடையாது. அந்த திருவேங்கடத்தானை பூரணமாய் உணரவன். நமக்கெல்லாம் சில பேருக்கு வேதம் தெரியும், சில பேருக்கு வேதம் தெரியாது. சில பேர் வேதம் தெரிஞ்சாதான் கடவுளை அடையலாம் நினைச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நினைக்காது. வேதம் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, ஓதுவாய் ஓதுவாய், கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை ஓதுவார் யாருக்குமே. வேங்கடவன் திருவருள் பூரணமாய் கிட்டும் பார். அதர்வன வேதம் சொல்லுது, அரம்பும் அதர்வன வேதம். இத கொஞ்சம் மிஸ் பண்ண நாக்கு துண்டா போடும். இந்த வேதத்தை ஓதுனா வெங்கடாஜலபி எதிர்க்க நிப்பாரா? போகர் கேக்கிறார், வேதம் ஓதி அருகிலேன் குரு தேவா, வேதம் ஓத தெரியாது எனக்கு, ஏழை நான் எங்கனும் எம்பெருமானை காணுவேனோ. எனக்கு வேதம் தெரியாது, சாத்திரங்கள் படிக்காதவன், எங்கனும் எம்பெருமானை காணுவேன். ஓதுவாய் கோவிந்தா கோவிந்தா என்று யார் ஒருவர் விடாமல் ஓதுகின்றாரோ அவர் முன்னே 13 கோடி முடிந்திடில் எம்பெருமான் முன்னின்று காட்சி தருவான் பாருன் சத்திய வாக்கு கொடுக்கிறார். 13 கோடி தர யார் ஒருவர் கோவிந்தான்னு சொல்றீங்களோ அவங்க முன்னால ஆண்டவன் பிசிக்கல் பாடியோட நிப்பான். நான் சொல்லல, பெரியவங்க சொல்றாங்க. 13 கோடி தர சொல்லுங்க கோவிந்த நிக்கப்பன என்ன வந்து கேளுங்க. இத நான் சொல்ல அகச்சகர சொன்னவர் யாரும் இல்லை என கொண்டிடில் அன்னவரை அழைத்து வா அகத்தீஸ்வரம் பாரு, அங்கது நின்று கேட்பா யான் காட்டுவேனே போகா. அகச்சர் வார்த்தை கொடுக்கிறாரு. அது போல விளையாட்டல்ல எம்பெருமானுடைய நாம். ஆனால்தான் கலியுகத்துல நாம கீர்த்தம் அற்புத பலனை தரும். வேதங்கள் படிக்கணும், எங்களை மாதிரி குருகுலத்துல சேர்ந்து படிக்கணும், அது கொஞ்சம் கஷ்டம். குருகுல வாசமே கிடையாது, எல்லாம் இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு தான் அனுப்புறாங்க. அது போல முறையோடு படிக்கணும்னா அதுக்கு நாளாகும். அடியேன் அகோபில மடத்துல பேசிக்கிட்டு இருந்தேன், பழகிய சிங்க சுவாமிகள் சொன்னார், உன்னையும் குரு வாக்கி எம்பெருமான் அனுப்பியிருக்கிறார், நீ எளிமையுடன் மக்களுக்கு புரியும் வண்ணம் கோவிந்த நாமத்தை சொல்லுவாய் என்று சொன்னார். அப்போதான் அடியன் சொன்ன, சுவாமி பெரியவா நீங்க கருணை பண்ணாதான் என்னெல்லாம் சொல்ல முடியும், நான் ரொம்ப சிறியவன், சிறியவருக்கு சிறியவன் தான் சொல்லணும் பெரும் வார்த்தையை என்றார். அதுபோல பெரியவங்க சொல்ற வார்த்தையை தெரிஞ்சுக்கணும்னா எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்க. ஒரு முறை சொல்லுங்க பாக்கலாம், திருப்படி ஏழுமலையானுக்கு கோவிந்தா 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 என்ற நாமம் கூற வண்ணம் தானே ஓதும் மக்கள் அத்தனையுமே உளமறந்து உடல் உருகி அனைத்தும் ஆகு வண்ணம் யார் ஒருவர் கோவிந்தா என்போர் அன்றே அக்கணமே தெரியாமல் செய்த பாவம் அத்தனையும் தீர்த்தம் போல் ஓடிச்சு பாரு. ஒரு முறை நீங்க கோவிந்தான் கூட்டமா சொன்ன அவ்வளவு பலன் உண்டு. கோவிந்தன் நாமம் அவ்வளவு கடினமான பலனை தரக்கூடியது அல்ல, சுலபமான பலனை தரக்கூடியது. அத்தகைய கோவிந்த நாமத்தை யார் ஒருவர் விடாமல் ஓதுகின்றாரோ நிரந்தர பலன்தான். ஏன் என்றால் ஜோதியாய் கண்ட எம்பெருமான் வாழ்க்கையில நம்ம எல்லாரும் நல்வினை தீவினை என்று இரண்டு வினைகளை தாங்கி கொண்டு வரோம், நல்லது கெட்டது இது ரெண்டு சுமந்துதான் நம்ம எல்லாரும் வரும். நல்வினை தீவினைகளை பூரணமாய் உணராமல் நாம் ஏதோ தவறுகள் எல்லாம் செய்கின்றோம், தெரிஞ்சு சில நேரத்தில் செய்யறோம், தெரியாமல் சில நேரத்தில் செய்துட்டு இருக்கோம். ஆனா தவறுகள் எதுவா இருந்தாலும் நல்வினை தீவினைக்கு ஏற்பதால் பலன் தரும். ஏனென்றால் புல் பூண்டு பூச்சி முதல் கொண்டு நாராயணனை துதிச்சு உத்தம பதவி அடைஞ்சிருக்கு, யானைகள் எல்லாம் உத்தம பதவி அடைஞ்சிருக்கு. அதுபோல ஆதிமூலனை வணங்குவார் யாராயிருப்பினும் அனைத்தும் கிட்டும் பாருன் என்றார். அதுபோல இந்த வினைகள் எல்லாம் தீரும், வினை இருக்கிற வரைக்கும் நமக்கு புறவி உண்டு. என்னைக்கு வினை போச்சா, சில பேர் சொல்லுவா கெட்டதுகள் செய்து கொண்டா இருக்கிறான் நல்லா இருக்கிறான், மாட மாளிகை கூட கோபுரம்லாம் கட்டின்னு இருக்கான், நான் நல்லதா செய்துகிட்டு இருக்கேன் எனக்கு வாழ்க்கை சரியா அமையிலேன்னு கேட்பான். அதற்கு காரணம் முன் வினை, போன ஜென்மத்தில் அவன் செய்த பாவ புண்ணியத்துக்காகத்தான் இந்த ஜென்மத்தில் அவன் நன்னா இருக்கிறான், இந்த ஜென்மத்தில் செய்யற பாவத்து புண்ணியத்துக்காகத்தான் பலன் உண்டு. அது எப்போ ஆயுள் முடியும் முன்னே அவன் பலன் அனுபவிப்பான், அப்படி முடியலன்னா அடுத்த பிறவிக்கு முதலீடா வச்சுக்கிட்டு இருப்பான். இது என்னையா புது கதை விடுறேன், பிறவின்னு ஒன்னு இருக்குதா, முன்ஜென்மன்னு ஒன்னு இருக்குதா, அதுக்கு அடுத்த பிறவின்னு ஒன்னு இருக்குதா, இதெல்லாம் நம்புறதுக்கு ஆள் இல்ல, நம்புறதுக்கு கலியுகத்தில் ஆள் கிடையாது, இதெல்லாம் நம்ப முடியாது, கண்ணால பார்த்தாதான் நம்புகிறான்றான். ஆனா இதுக்கு நம்புவதற்கும் பெரியவங்க வழி சொல்லி வச்சிருக்கிறாங்க. முன்வினை உன் தாத்தாவிற்கு தாத்தாவை காட்டச் சொன்னால் காட்டுவாயா, உங்க தாத்தாவுக்கு தாத்தா இருக்கிறாரு நீ பாத்தியாயான்னு கேப்போம், அவரு போட்டாதான் இருக்கு அவர் எங்க நான் காட்டுறது அப்படின்வான். ஒரு தாத்தாவை காட்ட முடியாதவன் கடவுளை காட்டுன்னு கேட்கறான். யோசிச்சு பாருங்க, போட்டாவை காட்டு நெல்ல இருக்கிற மாதிரி தான் கடவுளும் போட்டாவில காட்டுறாங்க, ஆனா அவரை பார்க்க முடியும், எப்படி பார்க்க முடியும், அனிதினம் தன்னையும் தன் உடல் உயிர்களை அத்தனையுமே உடல் பொருள் ஆவி அத்தனையுமே எம்பெருமான் வெங்கடாவா வெங்கடாவா என அளிப்போர்க்கு எம்பெருமான் நிச்சயம் முன்னின்று பேசுவாங்க. அதுபோல வெங்கடாஜலவு நிச்சயமா முன்னால் நின்று பேச வைக்க முடியும், ஆனா பொறுமை வேணும். எங்க பின்னால வாங்க, நாங்க ட்ரெயின் பண்றோம், எப்படி பண்றோம் பாருங்க, கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணிருக்கிறோம் எங்களெல்லாம், இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆபீசருங்க, சும்மா விளையாட்டுக்காரன் நினைக்காதீங்க, இவங்களுக்கு எல்லாம் வேலை 2000-3000 ரூபாய் சம்பளக்காரன், ஏன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறான், எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு, ஏன் அவன் மாத்திரம் சுத்த போகப்படாத சினிமாவுக்கு போகப்படாதா, ஏன் வந்திருக்கிறான், ஆகையினா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்க, காரணம் ஆண்டவனை அறிய வேண்டும் என்ற ஆவல். அதனால இளைஞர்கள் பொதுவா முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒபீடியன்ஸ், ஒபே அது ஒபீடியன்ஸ் வரணும், அந்த பணிவு வந்தாதான் வெங்கடத்தான் மகிமை தெரியும். ஆகையினால் நல்வினை தீவினை இரண்டும் அழிய வேண்டும் என்றால் திருவேங்கடத்தான் ஒருவனால் தான் முடியும், இதை எங்கனம் முடியும் என்று எம்பெருமான் சொல்லுகின்றார். குண்டமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞானம் நடந்த விதான்வரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓயுனே. திருவேங்கட மாமலை சென்று நாம் தொழிலில் வினைகள் அத்தனையும் ஓய்ந்து கொடு. இந்த நல்வினை தீவினை வருவதற்கு காரணம் ஆசை, மனுஷனுக்கு ஆசைதான் எல்லாத்தையுமே வளருது. ஆசை வளர வளரதான் அனைத்தும் வளருது. ஆசை வளர்ந்தவன் என்ன பண்றான்? அகிலமெல்லாம் கட்டி ஆண்டாலும் கடல் மீதே ஆணை செலுத்த விரும்புவர். பூலகத்தில் இருக்கிற எல்லா இடத்தையும் குடிச்சவன கடல் மேல கொடி கட்டுறாங்க. இந்த ஆசை இருக்குது பாருங்க, பொல்லாத ஆசை. இந்த ஆசை என்ன பண்ணுது? சுற்றத்தை வளர்க்குது. எந்த சுற்றம்? மனைவி, மக்கள், உற்றார் பெற்றார், உறவினர் அனைவரையுமே இது வளர்க்குது. அது வளர்க்கறதோடு மட்டும் இல்லாம அவங்களெல்லாம் காப்பாத்தணுமே. இரவும் பகலுமாய் உழைக்கின்றோம். என்னத்துக்காக? அவங்கள காப்பாத்துறதுக்காக, நம்மள செத்துறதுக்கு இல்ல. இரவும் பகலும் உழைச்ச உடனே உடம்பு நோயால பாதிக்கப்படும். நோயால பாதிக்கப்பட்ட பிறகுதான் யார் யார் வந்து எந்தெந்த நேரத்தில் நமக்கு உதவுறான்னு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் எல்லாம் கூட இருந்து எல்லாம் நல்லது பிரமாதம் சொல்லுவாங்க. உற்றார் பெற்றார் உறவினர் மக்கள் மனைவி அனைத்தும் பாரு, அவர் கொண்ட காதல் காணல் நீர் போல் தெரியுமே என்ற பெரியவர்கள் சொல்றாங்க. பாயில் படுத்து நோயில் சாய்ந்தால் காதல் காணல் நீரே என்றார். ஆகையினாலே பாயில படுத்து நோயில சாஞ்சா எல்லாரு கொண்டிருக்கிற அன்பும் காணல் நீர் போல் தெரியும். ஏண்டா உனக்கு டெல்லின் தட்டு வாங்கி கொடுத்தேன, வேற வேலையில நீ பத்துன்னு கடனும். உனக்கு நான் வாட்சி வாங்கி கொடுத்தேன், அது எப்போ வாங்கி கொடுத்து இப்ப ஆட்டோமேட்டிக் வாங்கி கொடுக்கணும். அது போல காதல் காணல் நீரா ஆவதற்கு காரணம் இவங்க மேலாம் வச்சிருந்த பற்று. அந்த பற்றுதலை விட வேண்டும். ஏன் இந்த பற்றுதலை விட வேண்டும்? பற்று அருந்த அன்னைக்குதான் பெருமாளை பார்க்கும். பற்று இருக்கிற வரைக்கும் பெருமாளை பார்க்க முடியாது. ஏன்னா பற்று இருக்குதே, அதை வட்டி கூட்டு வச்சுலாம் வரணும் இல்லை. அது போல பற்று இருக்கிறதை மறந்தால்தான் பெருமாளை தரிசிக்க முடியும். அப்பொழுதாவது ஆண்டவனே எப்போ மனுஷனுக்கு உடம்புல பலம் இருக்கும்போது கடவுளை கும்பிட மாட்டான். நான் சொன்னா கடவுள் கேட்கணும். அந்த மாதிரி அது மாத்திர கடவுள் என்னடா செய்ய எனக்கு இருக்குது, என்கிட்ட விசிலட்டா பத்து பேர் வருவான். இப்படி எல்லாம் சொல்லுவான். எப்ப தெரியுமா ஒடுங்கி விடுவான்? அவன் கையில இருக்கிற பணம் கரைஞ்சு போடணும், அப்ப சொயும் இறங்கிடுவான். அப்படி இல்ல அவங்ககிட்ட இருக்கிற பலம் போயிடணும், அவ்வளவுதான் ஊர்ல இருக்கிற சாமிகள்லாம் தேங்காய் ஓட. அது போல உடல் பலமும் பொருள் பலமும் என்றது இறங்குதோ அன்றுதான் கடவுள் உண்டு என்பான் பாருன்னார். அதுக்கு அதுபோல இந்த மனைவி மக்கள் உற்றார் பெற்றார் மீது இருக்கிற பாசெல்லாம் அளவோட வச்சு விடும். ஓவரா போயிட்டு அது காணல் நீரா போயிடும். இதை நான் சொல்லல, தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே வட்டொழிந்தே நுனை காண்போதோர் ஆசைகிறார். வேயே பூங்கொழு சூழ் விழாவார் திருவேங்கடவா, நாயேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆண்டு கொண்டருளே. பெரியவங்க எல்லாம் தங்களை நாய் நாய் என்று சொல்லுகிறாங்க. இந்த காலத்தில் என்ன சொல்றான்? என்னை பார்த்தா சார்ன்னு சொல்லு, நாயின்னு சொல்லாதே. பெரியவங்க ஆண்டவனை பார்த்தவெல்லாம் தங்களை நாயின்னு சொல்லுகிறார். அபிராமபட்டர் இதுதான் சொல்றார், நாயேனையும் இங்கொரு பொருளாக நினைந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் ஏன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றீர் தாயே மலைமகளே செங்கன்மால் திரு தங்கச்சி. இங்கொரு பொருளாக நாயேன் சேயன் என்று பெரியவங்களா சொல்லிக்கிறாங்க. அப்ப நம்ம எல்லாம் எந்த நிலையில இருக்கிறோம் நினைச்சு பாருங்க. ஆகையினால் ஒரு சின்ன சின்ன விஷயத்திலே மரியாதை பிரச்சனை வந்துடுறது. ஆகையினால் எம்பெருமான் சிறுவர்களால் சம்சார பந்தங்கள் விலகினால்தான் இறைவன். அதுக்காக எல்லாரும் சாமியாரா போக சொல்லல. இல்லறத்துள் இருந்து எம்பெருமான் ஈசன் அருளையும் காண்பாய், அல்ல துறவியாய் ஆகி நீயும் சதா முடிகளும் தாங்கி கொண்ட ஆபரணங்கள் பல பூண்டு துறவியாய் செல்ல சொல்ல இல்லை போல. ஆகினால் இல்லறத்தை வெறுத்துடுங்கன்னு சொல்லல, ஓவர அட்டாச்மெண்ட். அவ்வளவு அட்டாச்மெண்ட் தூமச்சுவான். அட்டாச்மெண்ட் அதிகமாகி போச்சுன்னா சாகும் போது அவன் கிருஷ்ணா கோயில்தான் சொல்ல மாட்டான், என் புள்ள வேற சொல்லுவான், தாத்தா வேற சொல்லுவான், என் சொத்துங்க எழுதி வச்சிருக்கிறேன் இந்த இடத்துல இங்க டிரான்ஸ்பர் பண்ணுவோம் போட்டு போடும், அது சுத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஆகையினால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்கணும், நாராயணா நாராயணா என்று. அந்த சொல்லி வச்சாதான் நமக்கு பலன் இருக்கும். அதோடு மட்டுமல்லாம அந்த நேரத்தில் உடல் பாதிக்கப்பட்ட நேரத்தில் மாமருந்தாய் உத்தம மருந்தாய் இருக்கக்கூடியவன் இனிவேங்கடத்தால் ஒருவன் தான். வேங்கடமே இன்னோர் சொல்வதும் மெய்மையால் வெங்கடமே மெய்வினை நோய் தீர்ப்பதும் வெங்கடமே வானவாய்
காப்பான் மலை. வேங்கடமே அனைத்தையும் காப்பான். அந்த வேங்கடமே அனைத்தையும் செய்வான். அந்த நேரத்துல கூட மருந்தா இருக்கக்கூடியவன் திருவேங்கடத்தான் ஒருவன் தான். திருவேங்கடத்தானை ஏதோ என்று நினைத்து விடக் கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா, திருப்பதி திருமலைலாம் ரொம்ப பேர் போவாங்க, ஒரு பிக்னிக் ஸ்பாட்டா நினைச்சுப்பாங்க. பிக்னிக் ஸ்பாட் இல்ல திருவேலை. திருமலை சும்மா ஹாயா போயிட்டு வர மலை இல்ல. ராமானுஜர்லாம் திருமலையில ஏறுவதற்கு முட்டி போட்டு, அதான் முழங்கால் முடிச்சுன்னு ஒரு இடம் இப்ப கூட இருக்காரு ராமானுஜர். அவ்வளவு ஒரு பவித்திரமா இறந்தார். அதனால திருமலையே ஒரு பிக்னிக் ஸ்பாட்டா நம்ம நினைக்க கூடாது. ஏன் கேட்டால்னா, திருமலையில் ஏழு மலைகள் உண்டு. ஏன்னா மனுஷனுக்கு எந்த நேரம் வீட்டுலதான் ப்ராப்ளம் இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க, கோவில போய் உட்காந்துருக்கா கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலான்னுவான். ஆனா கோயில வந்தாலும் வீட்டு ப்ராப்ளம் கூடவே வந்துருக்கு. பத்திரமா வீட்டை பூட்டியா, அண்டை சாமான பத்திரமா வச்சியா, குழந்தை கட்டில கொண்டு போய் சோத்தா போடு, இந்த மாதிரி ப்ராப்ளம் பாருங்க கூடவே வர்றேன். எங்க போனாலும் இது விடாது, இது ஜாகிரதையா இருக்கணும். ஆகினால இன்பமற்று இன்பமா இருப்பதற்கு திருக்கோயில் விழா நடத்துகிறது. எப்பொழுதும் இறைவனை காண வரும்போது கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு வாங்க. ஆனா வந்தா கூட விடுதா பிச்சிங்களா, இதுதான் பாசம் பந்தம் என்பது. இப்பாச பந்தங்களை நிராகரிச்சுல சொல்லல, ஒரு கண்ட்ரோல்ல வரணும்ன்றதுக்காக சொல்றேன். ஆனா சின்ன குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதுங்க கத்தின்றதா இருக்கும். ஆனா அதுக்காக கோவிந்தா கோவிந்தான்னு கத்துனா புண்ணியமா அது வரும். வேற எதையாவது சொல்ற நேரத்தில் அதுபோல் எம்பெருமான் திருவலா ஏழு மலைகள் உண்டு. ஏழு மலைகளை பற்றி அடியே இப்ப பேசணும். 70 நாள் பேசணும். ஒரு மலையா ரெண்டு மலையா? சேஷாத்ரி, அஞ்சனாத்ரி, நாராயணாத்ரி, ருஷபாத்ரி, கருடாத்ரி, வேங்கடாத்ரி, திருமல். ஒவ்வொரு மலையில அற்புத ரகசியங்கள் இருக்குது. நம்ம எல்லாம் பணத்துக்கு கஷ்டப்படுறோமே, கஷ்டமே படவானா. திருமலையில ஒரு அற்புதமான இடம் இருக்குது. அந்த ரகசியத்தை வேணா சொல்றேன், முடிஞ்சா போய் பாருங்க, பணம் நிறைய வருது. ஏன்னா திருமலையில அஞ்சனாத்ரி போற வழியில ஒரு தீர்த்தம் இருக்குது, அற்புதமான தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல யாரு ஒருவர் தண்ணிங்களை அள்ளி விட்டு ஒரு முக்கு போட்டா தங்க கட்டி ஆகிடுங்க. யாருக்கு ஓன்? இந்த காலத்துல பணம் பணம் அழகிருங்க. அந்த தீர்த்தத்துல போய் பணம் சம்பாதிக்கலாம் இல்ல? உட்காந்து எழுந்தா போதும், தீர்த்தத்துல ஒரு முக்கு கல்லுங்களை எடுத்துக்கணும். யாரு எதுவும் எடுத்துக்கலாம், கல்லுங்களை எடுத்து முக்கு எழுந்தா தங்க கட்சி ஆகிடும். பத்திரமாத்து தங்கம் பெரியவங்க இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. இன்னத்து காட்டுல சும்மா விடுவானா? ஊர்ல திருப்பதி மலையா இருக்காது, அச்சுக்கு பாராங்க சொல்லிடுவோம். ஆகினால்தான் பெரியவங்க அதை மறைச்சி வச்சாங்க. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப பேர் ஓல்ட் ஆயிடுறாரு. எங்க அவருக்கு என்னென்னமோ தடவி கிடுது எல்லாம் பாக்குறாங்க. அந்த மாதிரி அவருக்கு கஷ்டப்படவானா? திருப்பதியில ஒரு தீர்த்தங்குது, கருடாத்திரி போற வழியில ஒரு தீர்த்தங்குது. போய் அவர் இறங்கி எழுதினா 25 இயர்ஸ் வாலிபனா வெளியே உண்டு. 25 வயசு வாலிபன் பர்மனண்டா இடம் இருக்கு. அதே காட்டுல ஆனா சும்மா இருக்கீங்களா? என்ன ஆவது? ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் என்ன பிடிச்சிடுவாங்க. ஆகையினால இது எங்களுடைய குருகுல முறையில் வரணும்ன்றது சட்டம் வச்சுருக்க. இதையெல்லாம் சித்தர்கள் அற்புதமாய் மறைத்து வைத்திருக்கிறார். சில பேர் சொல்லுவா மனக்கவலை தீரவே இல்லைன்னு. இன்னொரு கூட உண்டு, இளைஞர்களுக்காக சொல்லி வச்சிருக்காங்க. உத்தமமாய் அன்புடன் கொண்ட காதல் கொண்ட மங்கையில் மனஞ்சிடவே பல இளைஞர்கள் குடித்திருப்பர் பாரு, அவருக்கும் திருவேங்கட மலையில் இடம் உண்டு. அது கூட இடம் இருக்கணும் அறிவித்து கூறிடாக போதா உன்னை விட்டிடாரு பாரு அனைவரும். கொண்டவரை கோவிந்தா என சொல்லி திருமலை ஏற சொல்லுவாய், அவன் அருணுவான் பாரு அவனுக்கு ஏற்ற மலை கிட்ட. அதுபோல நமக்கு என்னென்னமோ ஆசைப்பட்டு பாதாளத்துல உண்ட கூட நம்ம தலையில எழுதி எழுதி வச்சுக்கிட்டா அவர் எதுக்கு நம்ம பாய்ச்சாதுதான் வரும், எல்லாம் வந்துடாது. அதுபோல் எம்பெருமான் ஏழு மலையானின் திருமலையில் எல்லாம் என்ன கேட்கிறார், ஒரு சின்ன போஸ்ட் கொடு, ஒரு பூனா நிக்கிற வரத்தை கொடு, வேற எதுவும் கேட்கறவங்க. திருமலையில் ஒரு தூணா ஒரு கம்பமா இருக்கிறதுக்கு வரது. இந்த தூணா நிக்கிறதுனால பலன் என்ன? கம்ப மத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பவரும் செல்வமும் இவ்வரசும் தான் வேண்டேன் எம்பெருமானி தஞ்சள் வேங்கடமலையேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையே நாவேனே. அப்பா ஒரு கம்பகமாய் நான் நிற்கணும், எனக்கு வேற எந்த போஸ்ட் வேணும்.
என்ன கேட்டான் தெரியுமா? சுவாமி நமஸ்காரம், என்ன தெரியுமா? ஐ வாண்ட் டு பிகம் எ பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. ஐ வாண்ட் டு பார்ன் இன் ஒன்லி இன் ஜப்பான் டு கெட் ஒன்லி ஆட்டோமேட்டிக் வாட்ச். பாருங்க எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் எவ்வளவு பற்றுதல் வச்சிருக்கிறாங்க. எவனும் போய் அப்பா நான் பிறவாம இருக்கணும், மீண்டும் பிறப்பு உண்டனில் உன என்று மறவாது இருக்கவனு யாரா கேட்டாங்களா? யாரும் கேட்கல. பிரசிடென்ட் ஆகணுமா, பெரிய போஸ்ட்ல வரணுமா, இந்த மாதிரி போஸ்டையா காப்பா? ஆனாதான் பெரியவங்க சொன்னாங்க, இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் மாளும் அச்சுவை பெரினும் வேண்டேர் அரங்கமா நகருளானே. என்னங்கப்பா எனக்கு ராஜா பதவி வேணா, எனக்கு எம்பி எம்எல்ஏவா ஆகவானா? ஆனா இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் மாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேனா. அப்பா எனக்கு இந்திர போஸ்ட் வேணாம். இந்திரம் போஸ்ட் எப்படியாப்பட்ட போஸ்ட் தெரியுமா சொல்றேன் கேட்டுங்க. அகச்சியர் சொல்றாரு, அன்னவன் கண்டிருப்பி நோக்கிடில் குபேரன் தலைகீழாய் குனிந்து கொட்டுவான் பாரு வராகங்க. அத்தனையுமே பல கோடி உலோகங்கள் பெறும் பாரு. அப்படி இந்திரன் திருமணான அத்தனை மாதரும் சோம வானத்துடன் எங்கு நீ திரும்பிடலும் பொன்மயமாய் காணு. யாருமே கோலூன்றி நடவாதவர இந்திர லோக பதவி பாரு. நோய் நொடிகள் எதுவுமே கிடையாது. அப்புனி தேவர்கள் அவ்வளவு அற்புதமான அமுதத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த மாதிரி பதவி கொடுத்தா கூட வேண்டான்றாரு. அச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளார். இவ்வளவு சொல்லுகின்றவர்கள் திருப்பதி மலையில அற்புதமான தீர்த்தங்கள் உண்டு. ஏன்னா முறையோட பார்க்கணும். வெரி ஷார்ட் டைம்ல பிரிசைஸா முடிச்சுடுறேன். ஏன்னா இது பல நாள்கள் பேச வேண்டிய பொருள். 56 கோடி தீர்த்தம் இருக்குதா திருப்பதியில? ஒரு தீர்த்தம் ரெண்டு தீர்த்தம் இல்ல, 56 கோடி. எதையோ ரீசர்ச் பண்றாங்க, இதை ரீசர்ச் பண்ண மாட்டேன். 56 கோடியில அற்புதமான வேலைகளை செய்யற தீர்த்தங்கள் எல்லாம் உண்டு. தங்கமாய் மாற்றுகின்ற தீர்த்தம் முதல் கொண்டு அற்புத செடிகளையும் உருவாய் மாற்ற முடியும். காணாத பொருளை காட்ட முடியும், காட்டுகின்ற பொருளை மறைக்க முடியும். அத்தகைய ரகசியங்கள் உள்ள இன்றைக்கு பாத்துக்கிறாடிய பல சித்திரங்கள் கல்ல கொண்டு கற்பூரமா ஏற்றிக்கிறேன் பாத்துருக்கேன். அதுபோல 56 கோடி தீர்த்தத்துல என்ன கேட்கறாங்க? ஒண்ணு வேணா ஒரு முருகா பறக்கிறது கூட அனுகிறேன். செல்வத்து உடன்பிறவியான் வேண்டேன் ஆனே வெந்தான் அடிமைத்திரமல்லாம் கூனேறு தங்கம் இடத்தந்தான் வெங்கடத் கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேன் குருகா குடி. ஒரு சின்ன பறவையா குடி, புத்தர் இல்ல ஒரு பறவையா கொடு. அப்ப நம்ம மனித பிறவி எவ்வளவு உயர்ந்த பிறவி பாருங்க. பிறந்து என்னத்தை அச்சீவ் பண்ணோம், என்னத்தை சாதிச்சோம்? இரவும் பகலமாய் உண்பதும் உறங்குவதும் இளமையில் ஊரார் போரார் பற்றி பேசுவதும் அன்னவர் இன்னவரை பற்றி கூடியே பேசுவதும் இடையிடையிருந்து அன்னவரை வைவதும் வீணாய் காலங்களை அடித்த மனிதர்களே பூமுறங்கி போயிடில் அடுத்து கிட்டும் பிறவி எப்பிறவியோ. மனித பிறவி கிடைக்கிறது கஷ்டம் ஜேஸ் பண்ணிட்டாங்க. நேரம் பொன்னானது, இந்த புனிதமான நேரத்தை வீண்கதை பேசியோ வீணாக செலவழிச்சியோ ஜேஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இறைவன் நாமத்தை சொல்ல அவ்வளவு புண்ணியம் இருக்குது. எல்லாரும் தான் கதை சொல்றாங்க, இவர் தான் கதை விடுறாரு. இந்த காதல வா, இந்த காதல விட்டுடாதீங்க, அடியன் போயிடுவேன் வேற ரூட்ல. நீங்கெல்லாம் மேலுக்கு வரணும். ஏன்னா பெரியவங்க பாண்டாங்க, ஒன்றுடன் நீ சென்றிடல் வேண்டாம் உலகுள்ளோர் அனைவரையும் ஏற்றி அனைவரும் எம்பெருமான் வைகுண்ட பதவி வைக்க என்ன நீ செய்து வந்தாயோ மானிடா. நீ எல்லாரையும் வைகுண்டத்துக் கொண்டாடணும். ஸ்ரீபெரும்புத்தூர்ல சித்திராஜ சுவாமி செய்த எனக்கு மண்ட சுக்குநூறா போயிடும் அவட கவலை கிடையாது. எல்லாரும் நமோ நாராயணா என்று சொல்லுங்க என்று கோபுரத்தின் மேல ஏறி சொன்னாரு. ஏன் அவர் வண்டி அச்சீவ் பண்ணிட்டு மேல போக கூடாதா? அதுபோல நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். எதுக்காக? உங்க அனைவரும் உதாம நாராயணா சொல்லணும். மறந்துடாதீங்க, செவி சுணவு செவி குன்பம் இருக்குது. இப்போ போச்சு மேல நடக்கு வாங்க. அது போல இதுக்கு கிடைக்கின்ற ஒரு பங்கு எங்கும் வேஸ்ட் பண்ணிடாது. பணம் போனா கிடைச்சிடும், உடல் நோய்வாய் போட்டா மருந்து சாப்பிட்டு எழுந்து விடலாம். ஆனா பொன்னான நேரம் இறைவனை வணங்குவது அரும்பிரவி எடுத்திடல் வேண்டில் ஹரிநாராயணா என்று ஓதவே பெரும்பிரவி வச்சு மானிடராய் பிறந்துள்ளோம் இப்பிரவி அழைத்திடவே
இந்த பிறவி அழிக்கிறதுக்காக பிறந்துகிறோம், எப்படி எப்படி அழிச்சிடாதீங்க, கிடைப்பதற்கு அறிவு. அதுபோல இளமையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இளமை ரொம்ப முக்கியம். ஏன்னா வயசான காலத்துல நம்ம உடம்பு நிக்குமோ நிக்காதோ, இப்ப போடுற அரிசியெல்லாம் சல்பேட் ஆர்ச்சி, சாதாரண அரிசியெல்லாம் யூரியா ஆர்ச்சி, அந்த 1008 பொட்டாஷ் போட்டு செய்யறான், எப்படி உடம்பு நிக்குமோ தெரியாது. ஆகையினால விடாம ஆண்டவர் நாமத்தை ஹரிஓம் நமோ நாராயணா என்று ஓதிடாது. பெரும்பிறவி எடுத்து புவியில் பிறந்து விட்டோம், அதனால பெரும்பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். இதுக்கு பிறவியை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை கிடைக்காது. ஓடுகின்ற பொருளத்தனையும் முன்னை விட்டு ஓடும், ஒரு நாள் உன்னுடன் அனைத்து பொருளும் அஞ்சிடாது. ஆடி ஆடி ஆறி நாராயணா என்று நீ கூடி கூடி பாடிடில், உன்குறை தீர்க்க எம்பெருமான் வந்திடுவார் பாரு. அதுபோல நாராயணன் நாமத்தை யார் ஒருவர் ஓதுகின்றார்கள், ஒரு குருவியா பிறகத்துக்கு போச்சு கேட்கிறாரியா, எங்க புஷ்கர் சாமி புஷ்கர். அதோடு மட்டுமல்லாமல் ஆனாத செல்வத்து அறம்பயகள் தச்சூழ வானாளும் செல்வமும் மன்னரகும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோரை திருவேங்கட துறை நீராய் பிறக்கும் விதியுடையனாவே. ஒரு மீனா பிறக்கிறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் போய், அப்ப திருவேங்கட மலை விளையாட்டா நினைச்சு பாருங்க, பிக்னிக் ஸ்பாட்டான்னு நினைச்சு பாருங்க. திருவேங்கட சுனையில் ஒரு மீனா பிறக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு என்றார். ஒரு மீனா ஏன் கேளுங்க, திருவேங்கட சுனையை பற்றி சொல்லுகின்றேன். மலையை பற்றி பார்த்தோம், தீர்த்தத்திற்கு வருவோம். 56 கோடி தீர்த்தம் இருக்குது, அத்தனையும் அடியன் காட்டலாம் என் குருநாதர் ஆணையிட்டான். ஆனா அத்தனையும் நீங்க பார்த்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பிட்டு சில தீர்த்தங்கள் இருக்கு, சாமி புஷ்கரணின்னு ஒரு தீர்த்தம் இருக்கு, அதுலதான் கோனேரியாய் வாழும் குருகாய் பிறத்தேனும் மீனாய் பிறத்தேனும் சொல்றாரு. அதுல 3000 ஸ்பிரிங்ஸ் இருக்குது, ஊற்றுகள், நீர் ஊற்றுகள், 3000 நீர் ஊற்றுகள் இருக்குது. ஒவ்வொரு நீர் ஊற்றும் ஒவ்வொரு புண்ணியத்தை தரும். ஆனா 3000 நீர் ஊற்றப்பட்டு கூட அடியன் சொல்லிடுவேன், 3000 நீர் ஊற்றப்பட்டு சொல்லி நீங்க இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு போயிட்டீங்கன்னா வேஸ்ட். ஐ டோன்ட் லைக் டு வேஸ்ட் மை எனர்ஜி, பிகாஸ் எனர்ஜி இஸ் பிரெஷியஸ். அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்ச ஆவி ரொம்ப பிரெஷியஸ் ஆனது. 3000 சேர்த்து ஒரே பாட்டை சொல்றாங்க பெரியவங்க, நமக்கு எப்பவுமே ஷார்ட்டா தான் கேட்போம். 3000 பாட்டை ஏன் சொல்ற, ஷார்ட்டா சொல்லணும், பெரிய வழி இருக்கும், குறுகு வழிதான் நம்ம பார்ப்போம். அதுபோல 3000 தீர்த்தத்துல குளிக்கா போனா கூட பரவாயில்ல, ஒரே பாடல் பாடி எம்பெருமான் புஷ்கரில் குளிச்சா அவ்வளவு புண்ணியம் உண்டு. என்ன பாடல் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார். ஹரிஓம் நமோ நாராயணா என்று 8 முறையார் ஒருவர் ஓதி உத்தம வராக புஷ்கரணியில் மூழ்குவாருக்கு எம்பெருமான் 3000 கூற்றுகள் கொடுத்த அருளாசி என்றும் கட்டும் வாரே. அந்த 3000 ஸ்பிரிங்ஸ் வர இதுல ஹரிஓம் நமோ நாராயணா என்று சொல்லி யார் வராக சுவாமி இருக்கிற புஷ்கரை முழுகிறாளோ அவளுக்கு 3000 ஊற்றுகளுடைய பலன் கட்டு. ஏன்னா அந்த காலத்தில் எடுத்ததுக்கெல்லாம் என்ன லாபம் கேக்குறான், பலன் இருக்கு. வெங்கட மகாத்மியம் சாதாரண மகாத்மியம். அதுபோல் அனைத்து பொருள்களையும் அல்களையும் தரக்கூடிய காரணத்தால் எம்பெருமான் திருவருள் பூண்ட மலை திருவேங்கட மலை. அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் ஏராளமாக ஏன் கேளுங்க, கோச்சங்க சோழன் ஒரு சோழன் இருந்தார். அவருடைய முற்பிறவி எடுத்தோம்னா வாய் நூலால ஆண்டவனுக்கு பந்தல் போட்டார். வாய் நூலால பந்தல் போட்டதற்கு ஆண்டவன் அவரை சக்கரவர்த்தியாய் பிறக்க வைத்தார். அவரை பற்றி திருமங்கை ஆழ்வார் பாடுற, இருக்கில் அங்கு திருமொழி வாய் எந்தோழி சரு எழுமாடம் 70 செய்து உலகம் ஆண்ட திருக்குலத்து வளச்சோடம் சேர்ந்த கோயில் திருநரையூர் மணிமாடம் சேர்மிங்களே. வாய்ப்பந்தர் போட்டதற்கு அவர் மன்னனாக பிறந்தார். இன்று கோயிலுக்கு இந்த பந்தர் போட்டிருக்கு. இந்த பந்தர் போட்டவங்க எவ்வளவு புண்ணியம் தெரியுமா, என்ன போஸ்ட் ஒண்ணு மன்னனா புறக்கத்துக்கு ஆண்டவன் அனுகிரகம் பண்ணா கேட்டுடாதீங்க. ராஜாவா புறக்க வச்சு பல பிராபலத்தை வளர்த்துடுவான், பல மனைவிகளை கொடுத்து கஷ்டப்பட வச்சிருவான். ஆகினால எம்பெருமா உன் திருவடி திருப்பணி செய்ய வேண்டும், இதை யார் ஒருவர் விடாம கேட்கின்றார்களோ அவர்களுக்கு அனைத்து பலனும் கிட்டும். அதுபோல் எம்பெருமான் திருவருளால் திருவேங்கடத்தானை யார் ஒருவர் ஓதுகின்றார்களோ அனைத்தும் கிட்டும். அதனால நம்ம அப்போதைக்கு எப்போ நம்ம புறப்படுறதுக்கு முன்னால் இப்போ சொல்லி வச்சுடுவோம், அப்போ சொல்றமோ சொல்ல மாட்டோம். ஏன்னா பிராணம் போகும்போது இந்த
பெல்ட் பல நிக்காது. கண்ணடங்கி புகை சுத்தி கைகாலடங்கி நாகுளறி உள்ளத்து உயிரம் ஒடுங்கி பார்க்கின்ற மகளோ மகனோ பார்த்திடல் மூவாயிரம் உருவாய் தெரிவார். ஒரு உருவாய் தெரியா நினைச்சு பாபா மூவாயிரம் புள்ள நிப்பான். எவன் புள்ளன் தேடுவேன். கண்ணாக்கு குளறி அனைத்தும் அடங்கும் பல்லோடு பல்கிட்டு அப்பா பிராணம் போதும் உன்னே நாராயணா என்று கூறத்தான் இயலுமோ. அப்ப கூப்பிட முடியுமா? ஆனால்தான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைங்கோ என்றார்கள். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்று ஒப்பிலேன் ஆகிலும் இணை அடைந்தேன் ஆனைக்கு நீ எழு செய்தமையால் ஜெய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கு ஏது நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அரங்கத்து அரவணை பள்ளியானே அதனால பிராணம் போறதுக்கு முன்னால் இப்ப சொல்லிடுங்க. ஆகையினால் எல்லாரும் சொல்லுங்க கோவிந்த நாமத்தர் ஹரிநாராயணா கோவிந்தா ஹரிநாராயணா
ஹரிநாராயணா கோவிந்தா ஹரிநாராயணா
ஹரிநாராயணா முகுந்தா ஹரிநாராயணா
ஹரிநாராயணா முகுந்தா ஹரிநாராயணா
ஹரிநாராயணா கோவிந்தா ஹரிநாராயணா முகுந்தா ஹரிநாராயணா கோவிந்தா
ஹரிநாராயணா முகுந்தா ஹரிநாராயணா கோவிந்தா ஹரிநாராயணா முகுந்தா ஹரிநாராயணா கோவிந்தா ஹரிநாராயணா
என கூறி அடியேன் முடிக்கின்றேன் என்று மறக்காமல் சொல்லுங்கள் என கூறி நாராயண 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 கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் திருவேங்கடத்துறை கும்பமுனி வரம்பரை
நாராயணம் தரணம் தரணம்.